வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 25. வாசிப்பவர் மதுமிதா. ஒரு நாள் மத்தியானத்தில் இரண்டு பக்கமும் மலைகள் அடர்ந்த கானகத்தின் வழியாக நாங்கள் யாத்திரை செய்து கொண்டிருக்கையில் திடீரென்று வானம் இருண்டு பெருங்காற்றுடனே மழையும் துவங்கிற்று. நாங்கள் இருந்த வண்டியில் நாலு பக்கமும் தூவானம் அடித்து நாங்கள் நனையும்படியான ஸ்திதியில் இருந்தபடியால் மழை விடுகிற வரையில் மலை குகைக்குள்ளே இருக்கலாம் என்று நினைத்து வண்டி நின்று கீழே இறங்கி நானும் ஞானாம்பாளும் வேலைக்காரர்களும் அவர்களுடைய பெண்சாதிகளும் மலை அடிவாரத்திற்கு போனோம். வண்டிக்காரர்கள் வண்டிகளுக்கு காவலாக இருந்தார்கள். நாங்கள் மலையடிவாரத்தில் இருள் அடைந்த ஒரு கெபியை கண்டு அதற்குள்ளே நுழைந்து வாசற்படியோரத்தில் உட்கார்ந்தோம். மலை நின்று கொஞ்சம் வெளிச்சம் கண்டவுடனே அந்த கெபியை பார்த்தோம். எங்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அந்த குகையில் இரண்டு புலிகளைக் கண்டு நாங்கள் திகிலடைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து ஓட ஆரம்பித்தோம். எங்கள் வேலைக்காரர்கள் எங்களையும் அவர்களுடைய பெண்சாதிகளையும் விட்டுவிட்டு ஒரு நிமிஷத்தில் போன இடம் தெரியாமல் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். நான் ஞானாம்பாளையும் வேலைக்காரிகளையும் முன்னே ஓடச் சொல்லி பின்னே ஓடினேன். ஓட சக்தி இல்லாமல் அந்த ஸ்திரீகளும் நானும் சேற்றிலே சறுக்கி விழுந்து கொண்டு தள்ளாடி தள்ளாடி ஓடும் பொழுது பின்னே திரும்பி பார்த்தோம். அந்த புலிகள் குகையை விட்டு ஓடி வருகிறதைக் கண்டு அந்த ஸ்திரீகளை பார்த்து, புலிகள் தொடர்ந்து வருகிறபடியால் சீக்கிரமாக ஓடுங்கள் என்றேன். இதை கேட்டவுடனே அந்த வேலைக்காரிகள் கிளிபிடித்து கீழே விழுந்து உதைத்து கொண்டார்கள். அவர்களை அந்த ஸ்திதியில் விட்டு எப்படி போகிறதென்று நானும் ஞானாம்பாளும் மலைத்து நின்றோம். புலிகள் சமீபித்தவுடனே அவைகளை சுடலாம் என்று என் கையில் இருந்த துப்பாக்கியில் குண்டு போட்டு கெட்டிக்க ஆரம்பித்தேன். ஞானாம்பாள் சற்று நேரம் அந்த புலிகளை உற்று பார்த்து, அவைகள் நாலுகார் புலிகளாயிராமல் இரண்டு கால் புலிகளாக காணப்படுகின்றன, அவைகளை நன்றாய் பாருங்கள் என்றாள். நான் திரும்பி பார்க்க ஆரம்பித்தவுடனே அந்த புலிகளிடத்து நின்று ஒரு வாக்கியம் புறப்பட்டது. என்னவென்றால், ஐயா, எங்களை சுட வேண்டாம், நாங்கள் புலிகள் அல்ல, நாங்கள் வேஷக்காரர்கள் என்பதுதான். சற்று நேரத்தில் நெருங்கி வந்து எங்களை பார்த்து, அல்லா பண்டிகைக்காக புலிவேஷம் போட்டுக்கொண்டு பல ஊர்களுக்கு போய் யாசகம் வாங்குவதற்காக புறப்பட்டோம். மழையினால் எங்களுடைய வேஷம் களைந்து போகும் என்று நினைத்து அந்த குகைக்குள்ளாக உங்களுக்கு முன்பாக வந்து உட்கார்ந்திருந்தோம். இதுதான் நடந்த வாஸ்தவம் என்றார்கள். அவர்கள் புலி அல்லவென்றும் வேஷக்காரர்கள் என்றும் எங்களுக்கு பிரத்யட்சமாக தெரிந்தவுடனே எங்களுடைய பயம் நீங்கிவிட்டது. கீழே விழுந்து கிடந்த அந்த வேலைக்காரிகளுடைய நடுக்கம் தீரவே இல்லை. அவர்கள் எழுந்திருக்கும்படியாக நாங்கள் பட்டபாடு கொஞ்சமல்ல. அவர்களுடைய புருஷர்கள் போன வழி தெரியாமையால் அவர்களை நாலு பக்கமும் தேட ஆரம்பித்தோம். சற்று நேரத்துக்கு பின்பு சாமான்களை விலக்கி பார்த்தோம். அந்த வேலைக்காரர்கள் சாமான் வண்டிக்குள் நுழைந்து சாமான்களை வாரி மேலே போட்டு மறைத்து கொண்டு படுத்திருந்தார்கள். அவர்களை எழுப்பி வெளியே விட்டு, ஆபத்து வரும்போது நாங்கள் முன்னின்று தலை கொடுப்போம் என்று சொல்லி வந்த நீங்கள் இப்படி செய்யலாமா என்று கேட்டேன். அவர்கள் என்னை பார்த்து, சுவாமி, எங்கள் மேல் தோஷமில்லை, ஆபத்து இல்லாத காலத்தில் நாங்கள் பூரண தைரியசாலிகளாய் இருக்கிறோம், ஆபத்தை கண்டவுடனே எங்களுடைய கால்கள் நிலை கொள்ளாமல் எங்களையும் இழுத்து கொண்டு ஓடுகின்றன, நாங்கள் என்ன செய்வோம் என்றார்கள். இப்படிப்பட்ட சுத்த வீரர்களை கோபிப்பதில் பிரயோஜனம் என்ன? அவர்களுடைய பெண்சாதிகளை ஆபத்து வேளையில் கைவிட்டு ஓடினதற்காக அவர்களே புருஷர்களை கோபிப்பார்கள் என்று நினைத்து நான் சும்மா இருந்து விட்டேன். அந்த மூட பெண்சாதிகள் புருஷர்களை கோபிப்பதற்கு பதிலாய் அவர்களை பார்த்து, நீங்கள் ஓடும்போது உங்கள் பாதங்களில் கல்லும் முள்ளும் தைத்திருக்குமே, சாமான்களை தூக்கி மேலே போட்டு கொண்ட போது தேகத்தில் காயம் பட்டிருக்குமே என்று அனுதாபப்பட்டார்கள். பட்சத்துக்கு கண் இல்லை என்பது அப்போதுதான் எனக்கு தெரிந்தது. இவ்வகையாக சில நாள் யாத்திரை செய்த பின்பு ஒரு நாள் எங்களுக்கு நேரே ஒரு நகரம் குறுக்கிட்டது. அது என்ன ஊரென்று விசாரிக்க தேவராஜ பிள்ளையினுடைய ஊராகிய ஆதியூர் என்று கேள்விப்பட்டோம். உடனே எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் உண்டாகி, ஒளியப்போயும் தலையாரி வீட்டில் ஒளிந்தது போல் நாம் ஒருவரும் காணாதபடி தூர தேசத்துக்கு போக உத்தேசித்து போகும்போது, இந்த ஊர் வந்து குறுக்கிட்டதே, இந்த ஊருக்கு வருகிறதென்றும் நான் நினைக்கவே இல்லையே. நாம் இவ்வளவு சமீபத்தில் வந்தும் அவர்களை பார்க்காமல் போனால் பிற்பாடு அவர்களுக்கு உண்மை தெரியும்போது மனஸ்தாபப்படுவார்களே. இந்த தர்ம சங்கடத்துக்கு என்ன செய்கிறதென்று நானும் ஞானாம்பாளும் வண்டியை நிறுத்தி ஆலோசித்து கொண்டிருக்கும் போது, ராஸ்தாவில் எங்களுக்கு எதிரே 4 குதிரைகள் கட்டின 2 ரதங்கள் ஓடி வந்தன. முன்னர் வந்த ரதத்தில் யார் இருக்கிறார்கள் என்று எட்டி பார்த்தேன். அதில் தேவராஜ பிள்ளையும் அவருடைய மகன் கனகசபையும் இருந்தார்கள். அவர்கள் என்னை பார்த்த உடனே ரதத்தை நிறுத்தி கீழே குதித்தார்கள். நானும் கீழே குதித்தேன். அவர்கள் முக மகிழ்ச்சியோடும் அக மகிழ்ச்சியோடும் என்னை கட்டி கொண்டு, நீங்கள் வர இந்த ஊர் என்ன தவம் செய்ததோ, நாங்கள் செய்த புண்ணிய பலன் இன்றைக்குத்தான் எங்களுக்கு கிடைத்தது என்று பலவாறாக உபசரித்தார்கள். மற்றொரு ரதத்திலிருந்து தேவராச பிள்ளையின் பத்தினியும் அவருடைய தங்கையும் கீழே இறங்கி ஞானாம்பாளை தழுவிக்கொண்டு பலவகையான முகமன் கூறினார்கள். தேவராஜ பிள்ளையும் கனகசபையும் ஞானாம்பாளுக்கும் தக்கபடி இனிய வசனம் கூறி அவளை அந்த ஸ்திரீகள் வந்த ரதத்தில் ஏற்றுவித்து என்னை தங்களுடைய ரதத்தில் ஏற்றிக்கொண்டு ஊருக்கு திரும்பினார்கள். நாங்கள் வழியே போகும்போது தேவராஜ பிள்ளை என்னை நோக்கி, இன்றைய தினம் உங்கள் தந்தையாரிடத்திலிருந்து தபால் மார்க்கமாக வந்த கடிதத்தில் நீங்கள் ஒருவருக்கும் சொல்லாமல் ஊரை விட்டு போய்விட்டதாகவும், இன்ன ஊருக்கு போனீர்கள் என்று தெரியவில்லை என்றும், தாங்கள் பல ஊர்களுக்கு மனுஷர்களும் கடிதங்களும் அனுப்பியிருப்பதாகவும், நீங்கள் இந்த ஊருக்கு வந்தால் உடனே தெரிவிக்க வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருந்தது. நீங்கள் இந்த ஊருக்கு வராமல் வேறே எங்கே போகிறீர்களோ என்று நாங்கள் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். உங்களை எங்கள் தெய்வம்தான் கொண்டு வந்து விட்டது. நாங்கள் கிருதார்த்தர்களானோம் என்று சொல்லி பின்னும் என்னை பார்த்து, நீங்கள் ஒருவருக்கும் சொல்லாமல் ஏழைகளைப் போல ஊரை விட்டு வெளிப்பட்டதற்கு காரணம் என்ன என்று வினாவினார். என் தகப்பனாருடையவும் மாமனாருடையவும் வீணான சண்டையை வெளிப்படுத்த எனக்கு மனமில்லாமல் இருந்தாலும், பொய்யான காரணத்தை சொல்லக்கூடாதென்று நினைத்து ஞானாம்பாளுக்கு கர்ப்ப சின்னங்கள் தோன்றினதும் அந்த கர்ப்ப குழந்தையை என் மாமனார் ஸ்வீகாரம் கொடுக்கும்படி கேட்டு அது மூலமாக சண்டை விளைந்ததும் நான் சங்கோபமாக தெரிவித்தேன். அதை கேட்டவுடனே அவருக்கு உண்டான பெருஞ்சிரிப்பு எப்படிப்பட்டதென்றால், அவர் அவ்வகையாக இன்னும் சற்று நேரம் சிரித்திருப்பாரானால் அவர் மரித்திருப்பார் என்பதும், கனகசபை தகப்பன் இல்லா பிள்ளையாக இருப்பான் என்பதும் நிச்சயமே. பிறகு எனக்கு வருத்தமாயிருக்கும் என்று அவர் சிரிப்பை அடக்கி கொண்டு சொல்கிறார், தாய் தகப்பன்மார்களுடைய சண்டைகளெல்லாம் பிள்ளையின் மேல் இருக்கிற பக்ஷத்தினால் விளைகின்றனவே அல்லாமல் மற்றபடி அல்ல. உம்முடைய மாமனார் தம்முடைய மகள் பிள்ளை தமக்கு பிள்ளையாயிருக்க வேண்டுமென்று அபேக்ஷித்து அந்த பிள்ளையை தமக்கு ஸ்வீகாரம் கொடுக்கும்படி கேட்டார். உமது தகப்பனார் தம்முடைய பேரப்பிள்ளையை பிரிய இஷ்டமில்லாமல் ஆக்ஷேபித்தார். ஆகையால் உங்கள் மேலும் உங்கள் சந்ததிகளின் மேலும் அவர்களுக்கு உண்டாயிருக்கிற பட்சத்தினால் அந்த சண்டை விளைந்ததென்பது நிதர்சனமாயிருக்கின்றது. அநேக சமயங்களில் பொல்லாங்கிலிருந்து சுவாமி நன்மையை விளைவிப்பது போல் இந்த சண்டையினால் எனக்கு ஒரு நன்மையை செய்திருக்கிறார். இந்த சண்டை நேராவிட்டால் உங்களை இப்போது தரிசிக்கும்படியான பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்குமா என்றார். இவ்வகையாக சல்லாபித்து கொண்டு அவருடைய அரண்மனையிலே போய் சேர்ந்தோம். அங்கே எங்களுக்கு நடந்த உபகாரங்களும் மரியாதைகளும் இப்படிப்பட்டது என்று விவரிப்பது எளிதல்ல. தேவராஜ பிள்ளையும் கனகசபையும் என்னை விட்டு ஒரு நிமிஷமாவது பிரிகிறதில்லை. அவருடைய பத்தினியும் தங்கையும் தங்கை மகளும் ஞானாம்பாளை விட்டு சற்றும் பிரிகிறதில்லை. ராஜோபச்சாரங்களும் வேடிக்கை வினோதங்களும் செய்து எங்களை சந்தோஷிப்பித்தார்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 25 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.